السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبين إسلامية سغودر غلي تايمار غلي، الله وديه بيرر لين كارن ماغا சூரா மாஇதாவினுடைய தஃப்சீர் விளக்கத்தை நாம் முடித்த பிறகு, அந்த சூராவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை சுருக்கமாக நாம் எமது உள்ளங்களில் பதிவு செய்து கொள்வதற்காக, சூரா மாஇதாவில் என்ன செய்திகள், என்ன சட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்ற சுருக்கத்தை தான் இப்போது எமது இந்த வகுப்புகளில் நாம் பேசி வருகின்றோம். அந்த வகையில் சகோதரர்களே, சூரா மாஇதாவில் சென்ற வகுப்பில் சொல்லப்பட்ட சட்டங்களில் இறுதியாக வேதக்காரர்களான யூத கிறிஸ்தவர்களுடைய உணவுகளை சாப்பிடுவதற்கு, அவர்களுடைய அறுவையை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றான். அதேபோன்று அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்வதற்கும் மூமீன்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கியிருக்கின்றான். அதற்குரிய நிபந்தனை யாது என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. சகோதரர்களே, சூரா மாஇதாவில் இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு சட்டம்தான் அல்லாஹு தஆலா வுதுவை பற்றி சூரா மாஇதாவில் குறிப்பிடுகின்றான். சூரா மாஇதா 6வது வசனம், தொழுகைக்காக நாம் தயாராகின்ற போது வுது செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை சொல்கின்றது. எனவே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், வுதுவினுடைய சட்டம் சூரா மாஇதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சூரா மாஇதாவில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகைக்காக நீங்கள் தயாராகும் போது வுது செய்து கொள்ளுங்கள், தொழுகைக்காக நீங்கள் தயாராகும் போது வுது செய்து கொள்ளுங்கள் என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவில் சொல்கின்றான். சகோதரர்களே, சூரா மாஇதாவை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான், சூரா மாஇதா மதீனாவுடைய பிந்திய காலப்பகுதியில் இறுதி காலத்தில் இறங்கிய அல் குர்ஆன் அத்தியாயம். அப்படிதானே, சூரா மாஇதா இறுதி காலத்தில் இறங்கிய அல் குர்ஆன் அத்தியாயம். அப்போ வுது என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சட்டம், வுது என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சட்டம். தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற போது தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்படியானால் வுதுவுடைய சட்டமும் தொழுகையோடு சேர்ந்து வந்ததுதான். என வுதுவின்றி தொழுகை கிடையாது, வுதுவின்றி தொழுகை இல்லை. அப்போ சூரா மாஇதாவில் தான் இந்த வுதுவுடைய சட்டம் கூறப்பட்டிருக்கிறது என்றால், சூரா மாஇதா இறங்குவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் அப்போது வலுவின்றியா தொழுதார்கள்? இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகுதான் வுது செய்ய ஆரம்பித்தார்களா என்ற கேள்வி என்ன செய்யலாம், நமக்கு வரலாம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய செய்திகள், சம்பவங்கள் எல்லாமே அது வந்தபோதுதான் மனிதர்கள் அதனை அறிந்து கொண்டார்கள் என்பது அல்ல. சில சட்டங்கள் முன்னமே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா இறுதி நாள் வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் ஓதப்படும் ஒரு சட்டமாக அதை ஆக்குவதற்காக என்ன செய்கின்றான், சில சட்டங்கள் ஏலவே அவர்களுக்கு மத்தியில் அறிமுகமானதாக இருந்தாலும் கூட அந்த சட்டங்களை அல் குர்ஆனில் சொல்லிவிடுகின்றான். எனவே அல் குர்ஆனில் சொல்லப்பட்டதன் காரணமாக மறுமை நாள் வரைக்கும் ஓதப்படும் வசனமாக என்ன செய்திட்டது, அது ஆகிவிட்டது. ஆனால் அதனால் நாங்கள் விளங்கிவிடக்கூடாது, என்ன வுதுவின் சட்டம் அப்போதுதான் வந்தது, இந்த ஆயத்து இறங்கிய பிறகுதான் வுதுவின் சட்டம் வந்தது என்பது அர்த்தமல்ல. இதற்கு முன்னாலே சஹாபாக்கள் தொழுதார்கள், நபி அவர்கள் தொழுதார்கள், வுது செய்துவிட்டு தான் தொழுதார்கள். எனவே தொழுகையினுடைய சட்டம் ஏற்கனவே என்ன, இஸ்லாத்தில் மக்களுக்கு மத்தியில் தெரிந்த ஒரு சட்டம்தான். அப்ப சூரா மாஇதாவினுடைய வருகைக்கு பிறகுதான் வுதுவுடைய சட்டம் வந்தது என்பது அல்ல. என்ன நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், சூரா மாஇதா பிந்திய பகுதியில், மதீனாவினுடைய பிந்திய பகுதியில் வந்த ஒரு அத்தியாயம். தொழுகை என்பது மதீனாவுக்கு நபி அவர்கள் வரும்போதே தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. மக்காவுடைய வாழ்க்கையிலேயே தொழுதார்கள், ஆனால் ஜமாத்து தொழுகை தான் மதீனாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த சூரா மாயிதாவுடைய இந்த வசனம் இதுதான் வுதுவுடைய சட்ட முதல் முதல் இறங்கிய வசனம் என்று விளங்கிவிடக்கூடாது. எனவே குர்ஆனில் அப்படியும் சில உதாரணங்கள் உண்டு. அல்லாஹு தஆலா ஏலவே அந்த சமுதாயத்தில் இருக்கும் சட்டத்தை இந்த குர்ஆனில் இறக்குவதன் மூலமாக மறுமை நாள் வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் பதியப்பட்ட ஒரு செய்தியாக ஆகுவதற்காகவும் என்ன செய்வான், இறக்கி வைப்பான். அப்ப சூரா மாயிதாவில் தான் வுதுவினுடைய சட்டம் குர்ஆனில் எங்கிருக்கிறது என்று கேட்டால் சூரா மாயிதாவில் தான் என்ன அது இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வுதுவை மொத்தமாக அதாவது சுருக்கமாக நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் வுது செய்து கொள்ளுங்கள் என்று இப்படி பொதுவாக மட்டும் சொல்லாமல் அந்த வுதுவின் போது கழுவ வேண்டிய உறுப்புகள் எது என்பதையும் சேர்த்தே விளக்கி சொல்லியிருக்கின்றான். முகத்தை கைகளை கரண்டை வரைக்கும் பிறகு உங்களுடைய தலைகளை பிறகு உங்களுடைய கால்களை என்று என்ன செய்கின்றான், வுதுவினுடைய ஓடரையும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். இப்ப அதே போன்று எங்களுக்கு தெரியும் மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சட்டம்தான் குளிப்பு. சில சமயத்தில் மனிதனுக்கு குளிப்பு என்ன செய்யும், கடமையாகும். அப்ப அல்லாஹு தஆலா குளிப்பினுடைய சட்டத்தையும் இந்த சூரா மாயிதாவில் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். வஇன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் பெருந்தொடக்கூடியவர்களாக இருந்தால் குளித்துக் கொள்ளுங்கள். அப்ப எனவே தொழுகையோடு சேர்த்து சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஒருவர் பெருந்தொடக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதன் மூலமாக தொழுகைக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வார். வுது அதில் அடங்கி போய்விடும் என்ற சட்டம் இதிலிருந்து விளங்குகிறது. காரணம் அல்லாஹு தஆலா நீங்கள் தொடக்கூடியவர்களாக குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்துக் கொள்ளுங்கள் என்று மாத்திரம்தான் சொல்கின்றான். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் தொழுகைக்காகத்தான் சொல்லப்படுகின்றது. அப்ப எனவே குளிப்பு கடமையான ஒருவர் குளித்து விட்டால் வுது என்ற கடமையும் அதில் என்ன செய்துவிடும். அப்ப எனவே இது கடமையான குளிப்புக்கு சொல்லப்பட்ட சட்டம்தான். ஒரு மனிதன் சாதாரண ஒரு குளிப்பை தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய அழுக்குக்காக அல்லது வேறு காரணத்துக்காக ஒரு மனிதன் குளித்தான் என்று சொன்னால் அந்த குளிப்பின் மூலமாக என்ன செய்ய மாட்டாது, அதாவது கடமையான வுது செய்ததாக ஆக மாட்டாது. இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவன் என்ன செய்வான், வுதுவுடைய கடமையையும் நிறைவேற்றியவனாக ஆகிவிடுவான். சரி, அப்ப எனவே வுதுவுடைய சட்டம் சூரா மாயிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, குளிப்பினுடைய சட்டம் சூரா மாயிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா தயம்மத்தினுடைய சட்டத்தையும் சொல்கின்றான். தயம்மத்தினுடைய சட்டமும் என்ன, இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தயம்மம் குளிப்பு போன்றவைகளுடைய சட்டம் வந்து இங்கு மாத்திரம் சொல்லப்படவில்லை, குர்ஆனில் ஏனைய பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வுது இங்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உதுவுடைய சட்டம் குர்ஆனில் எங்கிருக்கிறது, சூரா மாயிதாவில் மாத்திரம்தான். ஆனால் குளிப்பினுடைய சட்டம் அதே போன்று தயம்மத்தினுடைய சட்டம் இங்கு சூரா மாயிதாவில் மாத்திரமல்ல ஏனைய பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா தயம்மத்திற்கான காரணத்தையும் சேர்த்து சொல்கிறான். வஇன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால், எனவே நோய் தண்ணீர் கிடைக்காமை என்பது தயமத்திற்கான காரணங்கள். அப்ப தயமத்திற்குரிய காரணமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தயமம் எங்கு செய்ய வேண்டும், ஃபதயம்மு ஸஈதன் தய்யிபா, பூமியில் கையை அடித்து நீங்க தயமம் செய்யுங்கள் என்று பூமியில் தான் தயமம் செய்யப்படும் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதில் உணர்த்தி காட்டுகின்றான். அப்ப எனவே பூமியினுடைய எந்த பகுதியா இருந்தாலும் சரி, அது மண்ணாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பூமியினுடைய அனைத்து பகுதிகளும் என்ன, அதாவது தயமத்திற்குரிய பகுதிகள் தான். அப்ப எனவே தயமத்துடைய சட்டமும் கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மூன்று சட்டங்களை ஞாபகப்படுத்துகின்றோம், ஒன்று குளிப்பு, ஒன்று வுது, இரண்டாவது தயமும் குளிப்பு, மூன்றாவது வுது. வாழ்க்கையில எங்களுக்கு பிரதானமான மூன்று சட்டங்கள். இந்த மூன்று சட்டங்களும் சூரா மாயிதாவில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அறிவோடு இருக்க வேண்டும். இந்த சட்டங்கள் குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் என்ன, இருக்கிறது. சரி, சட்டத்தினுடைய எல்லா பகுதிகளும் குர்ஆனில் விளக்கி சொல்லப்படுமா என்றால், இப்ப தயமம் செய்யுங்கள் நிலத்தில் அடித்து எப்படி என்று அதனுடைய முறைமை என்ன செய்யப்படல, தயமத்துக்கான காரணத்தை அல்லாஹ் சொன்னான், பூமியில் அடித்து தயமம் செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனால் பூமியில் அடித்து எப்படி, தலையை தடாவதா காலை தடாவதா, இது என்ன செய்யப்படல, சொல்லப்படல. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள். அடுத்த சகோதரர்களே, இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதாவது சிறு தொடக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதன் மூலமாக அவன் வுது செய்வது அவனுக்கு கடமையாகும். அப்படித்தானே, சிறு தொடக்கு ஏற்படுவதன் மூலமாக தொழுகைக்காக வுது செய்ய வேண்டும், பெரு தொடக்கு ஏற்படுவதன் மூலமாக அவன் குளிக்க வேண்டும். சிறு தொடக்கு ஏற்பட்டால் தொழுகைக்காக வுது செய்ய வேண்டும், பெருந்தொடக்கு ஏற்பட்டால் தொழுகைக்காக என்ன குளிக்க வேண்டும். இப்ப பாருங்க, சிறு தொடக்கு பெரு தொடக்கு என்று நாம் என்ன செய்கின்றோம், சாடையாக சொல்கின்றோம். அப்படித்தானே, இப்ப அல்லாஹ்வும் இந்த வசனத்தில் எப்படி சொல்லுகிறான் சொன்னா சாடையாகத்தான். மலசலம் கழிக்கும் இடத்திற்கு உங்களில் எவரும் வந்தால், இப்ப மலசலம் கழிக்கும் இடம் என்று சொல்ற நேரத்தில் என்ன மலம் சலம் காற்று எல்லாமே அதில் என்ன செய்யுது அடங்கி போகுது. அப்ப மலசலம் இடத்துக்கு வந்தால் என்று அல்லாஹு தஆலா அதை முடிச்சிட்டான். அப்ப சில விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நேரடியாக சொல்ல தேவையில்லை என்று இருக்கும்போது சமிக்கையாக சொன்னால் என்ன அது போதும். சொல்லுவாங்க அறிவாளிக்கு சமிக்கை போதும் என்று சொல்லி, அறிவாளிக்கு சாடையா சொன்னீங்கன்றா மண்டையில் என்ன செஞ்சிடும், அறிவில்லாதவருக்கு என்ன செய்யணும், தெளிவாக நேரடியாக சொன்னாலும் கூட சமயத்தில் புரியாம இருக்கும். ஒரு பெண்மணி நபி அவரிடத்தில் வந்து அல்லாவின் தூதரே மாதவிடாயிலிருந்து எப்படி சுத்தம் செய்வது என்று கேள்வி கேட்டார். மாதவிடாயிலிருந்து எப்படி சுத்தம் செய்வது, அப்ப நபி அவங்க சொன்னாங்க சுத்தம் செஞ்சுக்கோங்கண்டாங்க. மாதவிடாயிலிருந்து எப்படி சுத்தம் செய்வது, ஹரி பார்த்து சுத்தம் செஞ்சுக்கோங்கண்டாங்க. திரும்பியும் கேள்வி கேட்கிறார், எப்படி செய்யறது அந்த சுத்தத்தை. அப்ப ஒரு பெண்ணுக்கு டிரெக்டாக நேரடியாக அதை விளங்கப்படுத்துவது ஒரு ஆணுக்கு வந்து சிரமம் என்ன. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரெண்டாவது முறையும் அந்த பெண்மணி இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் நபி அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாத போது அவங்க விளங்கிட்டாங்க. நபி இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல என்ன கை கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு சொன்னாங்களாம், இப்படித்தான் சுத்தம் செய்யணும் போயிட்டுவாங்க. சுத்தம் செய்யறது எப்படி என்பதை நேரடியாக ஒரு ஆம்பளை என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது. இப்ப இதிலேயும் பாருங்க அல்லாஹு தஆலா பெண்களை நீங்கள் தொட்டால், இப்போ இது எதை குறிக்குதுன்னு சொன்னா கணவன் மனைவி உறவை தான் குறிக்குது. அப்ப கணவன் மனைவி உறவு கொண்டால் அப்படின்னு சொல்லல, அல்ல என்ன செய்கிறான் சமிக்கையான வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஆண் பெண்ணாகிய கணவன் மனைவியாக நீங்கள் ஒருவர் மற்றவரை தொட்டு கொண்டால் அப்ப சமிக்கையாக என்ன செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. அப்ப எனவே சில விஷயங்களை வந்து எப்போதும் சபையில சிலாக்கள் சொல்லுவாங்க, எல்லாம் உடச்சி ஓப்பனா செல்லணும் சொல்லி. இது அறிவுடைமை அல்ல, எல்லாம் உடச்சி ஓப்பனா செல்றது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா சிலர்கள் அதை வந்து பேச்சில் உள்ள திறமையா வேற நினைச்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் உடச்சி ஓப்பனா என்ன செய்யணும் கக்கிறோணும் அப்படின்னு. இல்ல, ஓப்பனா உடச்சி சொல்ல வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணும் சொல்லணும். சில இடங்கள்ல சமிக்கையாக சொன்னால் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் அது போதுமானதாக இருக்கும். அந்த இடத்துல அதை உடச்சி சொல்ல வேண்டிய தேவை என்ன கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்கின்றான், குளிப்பு கடமைக்குரிய காரணத்தையும் அதாவது கணவன் மனைவி உறவு, அதே போன்று மலம் சலம் சிறுநீர் போன்றவைகள் வெளிப்படுவதை பற்றி சொல்லும் போது இந்த ஆயத்தில் எப்படி சொல்கின்றான் சமிக்கையாக. அந்த சட்டங்களை கூறிவிட்டு சகோதரர்களை அடுத்து சூரா மாயிதா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கருத்து தான், இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வந்து சிரமமான ஒரு வழியாக ஆக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் இப்படியான சட்டங்களை போடுவதின் மூலமாக உங்களுக்கு சிரமத்தை தர நினைக்கிறான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிரமம் தர நினைப்பதில்லை, ஆனால் என்ன செய்ய நினைக்கின்றான், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றான். அப்ப பரிசுத்தப்படுத்துகின்ற போது சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில சிரமங்கள் என்ன செய்யும், அப்ப எனவே சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான், நேரடியாக உங்களை வதைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்ப எனவே இஸ்லாத்தை பத்தி நம்ம பேசும்போது எப்போதும் உள்ளத்தில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த மார்க்கம் இலகுவானது. அதை நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, அத்தீன் இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் இலகுவானது. அப்ப பின்பற்றத்துக்கு இலகுவானது, விளங்குவதற்கு இலகுவானது, என மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு இலகுவானது, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவான ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான். இஸ்லாத்தினுடைய எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் சகோதரர்களே, மனிதனை வதைப்பதாக இருக்க மாட்டாது. சில குற்றவியல் சட்டங்களை அல்லாஹு தஆலா கடுமையாக வைத்திருப்பான், அது சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக. அந்த மாதிரி அது பலமாக இருந்தால்தான் சமூகம் என்ன செய்யும், சமூகம் வந்து விழிப்புணர்வு அடையும். இப்ப நேற்று கூட ஒரு கிளிப்ல ஒருத்தர் பேசுறாரு, அதாவது காஷ்மீரில் நடந்த ஒரு அட்டகாசம், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆசிஃபா என்ற ஒரு சிறு குழந்தையை என்ன செய்தார்கள், அவர்கள் படுமையாக மிக கடுமையாக மோசமாக நடாத்தி அந்த பிள்ளையை கொன்றும் போட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த குற்றவாளிகள் என்ன செய்யப்படலை, தண்டிக்கப்படலை. இதுவே இஸ்லாமிய ஒரு நாட்டிலா இருந்தால் எப்போதோ அவர்களுடைய கழுத்து பறந்திருக்கும், எப்போதோ அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். எனவே தண்டனை கடுமையாக இருந்தால் சமுதாயத்தில் என்ன செய்யும், தீமைகள் குறைவதற்கு காரணமாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் சில இடங்களில் என்ன செய்வான்டா, சட்டங்களை வந்து கடுமைப்படுத்துவான். நோக்கம் சமுதாயத்திலிருந்து அந்த குற்றம் வந்து இல்லாது போக வேண்டும். இல்லை இந்த மாதிரி சிறை தண்டனை என்றும் வேறு சில தண்டனைகள் என்று வரும்போது இன்னும் பல தடவைகள் அந்த குற்றங்களை செய்பவர்கள் சமுதாயத்தில் லேசாக உருவாகி விடுகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா பொதுவாக அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது இந்த மார்க்கம் இலகுவானது, இதனுடைய சட்டங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றான். எனவே மார்க்க சட்டங்களை செயல்படுத்துகின்ற போது, வணக்க வழிபாடுகளை செய்கின்ற போது அடியார்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு என்ன, அதை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் இதற்காக வழங்கக்கூடிய கூலிகள் இந்த உலகத்தில் எங்களுக்கு அதனுடைய திரை நீக்கப்பட்டு காட்டப்பட்டால் நீங்க செய்யக்கூடிய அமலுக்குரிய கூலி என்னவென்பதை திரையை நீக்கி அல்லாஹு தஆலா இதோ இதுதான் உங்களுக்குரிய கூலி என்று காட்டிவிட்டால் அதனை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்கும், சரி பொறவு பார்ப்போம் என்று இருக்கும் மனோபக்குவம் மூமின்களிடம் இருக்க மாட்டாது, தாங்க மாட்டார்கள். விரைவாக வேகமாக அதன் பக்கம் விரைந்து செல்வார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, அதை மறைத்து வைத்திருக்கிறான், அதனை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு திரையிட்டு வைத்திருக்கிறான் சொன்னாங்க. எதை கொண்டு திரையிட்டு இருக்கிறான், உள்ளத்திற்கு வெறுப்பான அம்சங்களை கொண்டு. நான் சொர்க்கம் வெறுப்பான அம்சங்களை கொண்டு திரையிடப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. அல்லாஹ் நரகத்தை திரையிட்டிருக்கிறான் உங்களுடைய ஆசாபாசங்களை கொண்டு. எனவே ஆசையை அடக்கினால் நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும், நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் வெறுக்கின்ற இந்த வணக்க வணக்கங்களை அதாவது சிரமத்தோடு நீங்கள் ஆற்றுவதன் மூலமாக சொர்க்கத்துக்கான உங்களுடைய திரையை நீங்கள் திறந்து கொள்ள முடியும். எங்களுக்கு தெரியும், அன்றைக்கு இமாம் ஜும்மால ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னார், ஜிஹாதை விட சொன்னார் ஃபஜ்ர் தொழுகைக்கு போறது சிறந்தது. என்னடா இது, ஜிஹாது தான் இஸ்லாத்தில் ஆகப்பெரிய அமல் அப்படியா இல்லையா, அதைவிட சிறந்த அமல் வேறு பெருசு இல்லை. காரணம் என்ன சொன்னாருன்னா, ஜிஹாதுடைய நோக்கம் என்ன, ஏன் ஜிஹாது செய்யுமாறு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, மார்க்கம் நிலைநிறுத்தப்படுவதற்காகத்தான் ஜிஹாது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் உலகத்தில் என்ன செய்யணும், அமலாகணும், மக்கள் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக ஆகணும். எனவேதான் அல்லாஹ் ஜிஹாத பத்தி சொல்லிட்டு வார வசனத்தில் அவர்கள் தௌபா செய்து தொழுபவர்களாக ஆகிவிட்டால் ஃபஹல்லு சபீலஹும், அவர்களை விட்டு விடுங்கள் சொல்ல. அவங்களோட நீங்க என்ன செய்யாதீங்க, ஜிஹாதி செய்ய போகாதீங்க. அப்ப பாருங்க, அவர்கள் தொழுபவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் ஜிஹாதை உற்ற சொல்றான். அப்ப எனவே ஜிஹாது என்பது ஒரு சாதனம், ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சாதனமே அன்றி அதுதான் நோக்கம் அல்ல இஸ்லாத்தில். ஆக்களை கொன்று குவிப்பது, ஆக்களை வெட்டி தள்ளுறது இதல்ல இஸ்லாத்தினுடைய நோக்கம். மக்களை சீர்திருத்தம் செய்வதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். ஜிஹாது இல்லாமே அவங்க திரும்பிடுவாங்கண்டா, அப்ப எதுக்கு ஒரு ஜிஹாது? சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அடித்தால் தான் அடங்குவார்கள். சில பிள்ளைகள் இல்லையே, சொன்னாலே அடங்கி விடுவார்கள். சொல்லி அடங்குற பிள்ளைக்கு எதுக்கு கம்ப தூக்கணும், அறிவீனம், சொன்னா கேட்டுக்கொள்வான்டா, எதுக்கு அவனை போய் அடிக்க போற அப்படியே இல்லையா? சில மாணவர்கள் ஆசிரியர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள், சில மாணவர்கள் அப்படி அல்ல, அவர்களுக்கு ரெண்டு போட்டாதான் விஷயம் நடக்கும். எனவே ஆசிரியர் என்ன செய்யணும், யார் வாயினால் சொன்னால் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடியவர் இல்லை எவருக்கு கம்ப தூக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் பெற்றோர்கள், பிள்ளைகள் கம்ப தூக்க வேண்டிய பிள்ளைகளும் இருப்பார்கள், இல்லை வாயினால் சொன்னால் மட்டும் போதும் என்ற பிள்ளைகளும் இருப்பார்கள். வாயினால் சொன்னால் போதும் என்றால் எதற்கு அவனுக்கு கம்ப தூக்க? அப்ப எனவே ஜிஹாத் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு உபதேசத்தின் மூலமாகவே அந்த நிலைநிறுத்தம் நடக்குமாக இருந்தால் பிறகு எதுக்கு ஜிஹாதுக்கு? அதான் சொல்றாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு காலையில எழும்பி பள்ளிவாசலை நோக்கி டெய்லி ஒரு அடியான் போவது என்பது இது அதை விட பெரிய ஜிஹாத். இது அதை விட ஏன் தொழுகை நோக்கம் இதுதான் மார்க்கத்தினுடைய பிரதான வணக்கம். இது வந்து ஜிஹாதின் மூலமாக வரவேண்டிய ஒரு அமல். இந்த அமல் வந்து விட்டால் அப்ப ஜிஹாது தேவல்ல. அப்ப ஜிஹாத் என்ன தேவல்ல? எனவே சகோதரர்கள், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக என்ன செய்கின்றான்? உங்களை பரிசுத்தப்படுத்த. எனவே தீனுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆற்றும் போது அதில் ஏதாவது சிரமம் இருப்பதை நாம் கண்டால் என்ன நினைக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றான். அல்லாஹ் எங்களை சிரமப்படுத்த நினைக்கல்ல. சகோதரர்களே, அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கருத்தான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகும் பொருட்டும் அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களை சொல்லியிருக்கின்றான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள். இப்ப இது வந்து மூமின்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. அடிக்கடி 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 அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருட்பாக்கியங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பாக்கியங்களை கொடுத்திருப்பான். ஆட்சியில் இருப்பவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் சமயத்தில் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார், பெரிய சொத்து மொத்தெல்லாம் அவருக்கு இருக்கும், உலகமே அவர் கட்டளையிட்டால் என்ன நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி பெரிய போஸ்ட்ல இருக்கிறவருக்கு கொடுக்காத ஒரு நேமத்தை சமயத்தில் அல்ல எங்களுக்கு தந்திருப்பான். சமயத்தில் அல்ல எங்களுக்கு தந்திருப்பான். நாம் அதை யோசிக்கிறது இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருளை அடியார்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறானாம். சிலர்களுக்கு செல்வம், சிலர்களுக்கு கல்வி, சிலர்களுக்கு ஆரோக்கியம், சிலர்களுக்கு அறிவு, சிலர்களுக்கு நிதானம், சிலர்களுக்கு பொறுமை. சிலர்கிட்ட அல்லாஹ் பொறுமை என்ற பண்பை கொடுத்திருப்பான். அந்த பொறுமையினால அவர் அடையவிருக்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தில் லேசி மாசானதல்ல. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அளவே இல்லாத கூடிய அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுமை உள்ளவர்களுக்கு கொடுப்பான். சிலர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருப்பான். யூத்தில் ஹிக்மத மையஷா, நாடியவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பான். யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் மிகப்பெரும் பாக்கியசாலின்னு அல்லாஹ் சொல்றான். சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியை கொடுத்திருப்பான். அந்த ஆட்சியில நேர்மையாக நீதமாக நடப்பாரு, நாளைக்கு அரசுடைய நிழல பெறக்கூடியவரை அறிப்பார் அதன் மூலமாக. சிலருக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பாக்கியம் இல்லை, தனிமையிலிருந்து அள மட்டும்தான் அவருக்கு தெரியும். தனிமையிலிருந்து அள மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதான் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். நபி அவங்க சொன்னாங்க, ஏழு சாராருக்கு அல்லாஹு தஆலா சுவன நிழல், அதாவது அரசுடைய நிழலை மறுமையில வழங்குகிறான். அப்ப ஏழு பேர்ல நான் எதுல எந்த வாசலால நுழைஞ்சு கொள்ள இயலுமோ, எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கொள்ள இயலுமோ அதுல சேர்க்க பார்க்கணும். அதுல கடைசியா நபி சொன்னது என்ன? வரஜுலுன் ஜக்கரல்லா அஹாலியன், தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதன். தனிமையிலிருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதன். மூணு சப்ஜெக்ட் அதுக்குள்ள வரணும். ஒன்று தனிமையிலிருந்து அழுவணும், சபையிலிருந்து அழுந்தான் அந்த பாக்கியம் இல்லை. ஏ அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சிலாக்களை பார்த்தீங்கன்னா தனியாக கண்ணீரெல்லாம் வராது, சபையிலிருந்து அழுந்து அழுது சும்மா அந்த மத்தாக்களை அள வச்சிருவார். சபையில தானும் வளர்ந்து மற்றவர்களை என்ன செய்திருவாரு? ஆனால் தனிமையிலிருந்து அவருக்கு அழுகை என்பது வருவதே இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட அழுகை தனிமையின் அழுகை. ரெண்டாவது சொன்னாங்க என்ன? அல்லாவை அஞ்சு அழுவணும். இப்போ மாப்பிள்ள மூத்தா போனால் பொண்டாட்டி அழுவா அப்படியா இல்லையா? என்னத்துக்கு அழுகுறா? அல்லாஹ் அஞ்சு அழுகுற அழுகையா இது? இல்லாட்டி பொண்டாடி மூத்தவனா மாப்பிள்ள என்ன செய்வாரு? அழுவார். பிள்ளைகள் மரணித்தால் பெற்றோர்கள் அழுவார்கள், பெற்றோர்கள் மரணித்தால் பிள்ளைகள் அழுவார்கள். இந்த அழுகை எதனால்? ஒருவர் ரோட்ல அழுந்து கொண்டிருக்காரு, ஏன் அழுதுனீங்கன்னா 1000 ரூபாய் சல்லி பாக்கெட்ல இருந்து காணல என்றார். இந்த அழுகை எதுக்காக? சல்லிக்காக. அப்ப மனிதன் அழக்கூடிய காரணம் ஏராளமாக எக்கச்சக்கமாக இருக்கும். என்ன சும்மா ஒரு காரணம் இல்லாமல் அழுகுறவனும் இப்ப என்ன ஒரு காரணமும் இல்ல, கண்ணால கண்ணீர் ஏன்னு கேட்ட சும்மா அழுகுறேன்றார். சகோதரர்களே, அதாவது சிலர்கள் பிறர் அழுவதற்காக தானும் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். கிட்டத்தில் உள்ள ஒருத்தர் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் துவா கேட்கும் போது அழுகுறாருன்னு வைங்க, இவரும் சேர்ந்து அவரோட அழுவார். அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அழுகை என்ன அழுக? அல்லாவை அஞ்சி அழ வேண்டும். அல்லாவுடைய அச்சத்தினால் அந்த அழுகை என்ன செய்யணும்? அப்ப எனவே தனிமையில் அல்லாவுடைய அச்சத்தினால். அப்ப அல்லாவை நினைத்து தனிமையில் அல்லாவுடைய அச்சத்தினால் வார அழுகைக்கு நபி அவங்க சொன்ன பெருமதி என்னன்னு சொன்னா, மறுமேல உங்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய தன்னுடைய விசேட நிழலை என்ன செய்கின்றான். இப்ப இது வந்து எல்லாருக்கும் செய்யலும், இது செய்யலாண்டு ஒருத்தருமே இல்லை. என்ன மாப்பிள்ளமார் டியூட்டிக்கு வெளியே போயிட்டுட்டாங்கன்னு சொன்னா, பொங்கல் லேடிஸ்க்கு நல்ல வசதி வீட்டுல, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாச்சு, மாப்பிள்ளையும் வேலையை போயிட்டாரு, கொஞ்சம் அழுந்து பார்க்க வேண்டியதாரு. என்ன சும்மா இல்ல, அல்லாவுக்காக அல்லாவை நினைத்து அவனுடைய தண்டனைகளை நினைத்து, என எத்தனையோ குற்றங்களை நாம் செய்கிறோம், இவைகளுக்காக அல்லாஹ் தண்டித்து விட்டால் எங்கு செல்வது, யாரிடம் போய் முறையிடுவது என்று அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு துளி கண்ணீர் வந்தாலும் கூட அந்த கண்ணீர் அவருடைய நரக நெருப்பை என அணைக்கக்கூடியதாக இருந்துவிடும். அப்ப சிறிய அமல்தான், ஆனா அதுக்கு அல்லாஹ் வச்ச. எனவே அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, யார் யாரோ எங்களுக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம், கேட்டா சொல்லுவாங்க அவர் அப்படி செஞ்சிருக்காரு இப்படி செஞ்சிருக்கிறாரு என்று சொல்லி. நாங்க அனுபவிக்கக்கூடிய அனைத்து நியமத்துக்களும் அல்லாவின் மூலம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த சூரா மாஇதாவில் அதை எங்களுக்கு குறிப்பிடுகின்றான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்பாக்கியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்றான். சகோதரர்களே, இது குர்ஆன் இங்கு மாத்திரமல்ல பல்வேறு இடங்களில் இந்த அமலை சொல்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா குறையாகவே சொல்கின்றான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் கொஞ்சம் பேர் தான் சொல்றான். என் அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் கொஞ்சம் பேர். இன்னும் சொல்கின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாவுக்கு தன்னுடைய இறைச்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்ப இவனுக்கு நன்றி செலுத்தணும் என்ற குணம் இருக்கின்றது, மனிதர்களோடு இருக்கின்றது. யாரும் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் கூட அவர் தேங்க்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம போக மாட்டார், அந்த அளவுக்கு நன்றி குணம் அவரிடத்தில். ஆனா தொழ மாட்டார், ஆனா என்ன செய்ய மாட்டாரு, தொழ மாட்டார். அப்ப நீங்க மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறீங்களே, சுபஹானல்லாஹ். தப்புல இருந்து சகோதரர்களே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கியமும், எத்தனை பேர் தலையில முடி இல்லாம மொட்டையா இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் தலையை பாருங்க எவ்வளவு அழகாக முடி முளைச்சிருக்குது. எத்தனை பேர் வாய் பேச முடியாத ஊமைகளாக இருக்கிறார்கள், எத்தனை பேருக்குத்தான் கொன்னல் தன்னுடைய கருத்தை அழகான முறையில வெளியில் சொல்லக்கூட முடியாது. அப்ப எனவே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள்கள் அவனுடைய உடம்புல அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது உலமாக்கள் என்ன சொல்றாங்க, மூன்று அம்சங்கள் அதுல வரணும், அப்பதான் நீங்க உண்மையான நன்றியாளர். மூன்று அம்சங்கள் அதுல அடங்கினால்தான் உண்மையான நன்றியாளர், இல்லாட்டி சும்மா பேருக்கு. என்ன சொன்னாங்க, முதலாவது இந்த நாவு அல்லாவை புகழும் நாவாக இருக்க வேண்டும், உங்களுடைய நாவு அல்லாவை புகழும் நாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாவை நாம் புகழ்வதற்கான அழகான எத்தனையோ வார்த்தைகளை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நீங்க அல்லாவை நீங்களா நினைச்சீங்கன்னு சொன்ன அப்படியான வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வராது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்தான், தூதர் எங்களுக்கு கற்று தந்தார்கள். சகோதரர்களே, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்தால் என்ன ஓதுவோம், ரப்பனா லக்கல் ஹம்த், அதுக்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து, அங்கால என்ன, ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகம் ஃபீ, ஹம்தன் கசீரன் தையீபன். பாருங்க இவ்வளவு அழகான வார்த்தை, எப்படியான புகழ், அதிகமான புகழ், கசீரன் தையீபன் மிக அழகான நல்ல புகழ், முபாரகன் அருள் நிறைந்த புகழ். அப்ப அல்லாஹ்வை நாம் எப்படி புகழ வேண்டும், நாம கற்பனை பண்ண போனால் இப்படியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லுது, நபி அவங்க எப்படி புகழ்வார்களாம், ரப்பனா லக்கல் ஹம்த் மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்த், வானம் நிரம்பும் அளவு புகழ், பூமி நிரம்பும் அளவு புகழ். சொன்னாங்க, வ மில் அமா ஷிஅத மின் ஷைஇம் பஅத், அதற்கு பிறகு நீ எதெல்லாம் நாடி இருக்கிறாயோ, எங்களுக்கு தெரிஞ்சது வானத்துக்கு பூமிக்கு இடையில உள்ளதுதான் அப்படித்தானே, அதுக்கு அங்கால என்ன இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே இதை தாண்டி உள்ள புகழ் அனைத்துமே உனக்கு உண்டாகட்டும். சகோதரர்களே, கியாமத்து நாள்ல எங்களுக்கு தெரியும், மனித சமுதாயம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் போய் போய் கடைசியில் என்ன செய்வார்கள், முகம்மது நபி இடத்துல தான் வந்து சேருவார்கள். அல்லாவின் தூதரே, அல்லாவிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள், கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக. இந்த மஹ்ஷருடைய மைதானம் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நேரம், மக்கள் வெள்ளத்தில் அதாவது வியர்வை எனும் வெள்ளத்தில் அப்படியே அவதிப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த ஏழு சாரார்கள் விஐபிஸா இருப்பாங்க. ஏழு சாரார் ஒரு சைட்ல என்ன, எந்த கஷ்டமும் இல்லாம கடுமையான சூடான நேரத்தில் ஒரு ஏசி கார் ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும் என்ன சகோதரர்களே? சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் போது மனிதனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக கற்பனை பண்ண முடியாது. இந்த டைம்ல விஐபிஸ் ஏழு பேர் இருப்பாங்க, அல்லாஹு தஆலா விசேட நிழலை கொடுத்து வச்சிருப்பான் அவங்களுக்கு. அப்ப அந்த ஏழு சாரார் சிரமம் இல்லாமல் இருப்பார்கள், மத்த எல்லாம் கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்து என்ன செய்வார்கள், முறையிடுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாவை புகழ்வார்களாம். அந்த ஹதீஸ்ல வருவது, இதற்கு முன்னால் லைஃப்லேயே வாழ்க்கையிலேயே புகழாத வார்த்தைகளை கொண்டெல்லாம் புகழ்வார்கள். அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு உதிப்பாக்கி கொடுப்பான வார்த்தைகளை. அல்லாஹு தாலா அவனை புகழ்வதற்குரிய அவனுக்கு தகுதியான வார்த்தைகளை என்ன செய்வார்களாம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் உதிப்பாக்கி கொடுப்பான். நபி அவர்கள் அதை வைத்து அல்லாவை புகழ்வார்கள். அப்ப அல்லாஹு தாலா விரும்புகிறான் சகோதரர்களே, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, மீசான் மீசானை நிரப்பும், அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை. ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹ்வுக்கும் சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு மரம் நட்டப்படுகின்றது. ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹ்வுக்கும் ரியால் தேவல்ல, சல்லி தேவல்ல, ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாங்க. யார் நாளொன்றுக்கு 100 முறை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுவாரோ 1000 நன்மைகள் எழுதப்படும் அவருக்கு, 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப சுப்ஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், புகழ்க, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது என்ன செய்யணும், முதலாவது வாயினால் அல்லாவை புகழணும். இரண்டாவது சகோதரர்களே என்ன சொல்கிறார்கள், அல்லாவுடைய அந்த நியமத்தை உள்ளத்தால் அடியான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் படிச்சு நான் செஞ்ச எக்ஸாமால, ஏண்ட ஞானத்தால, ஏண்ட அறிவால, ஏண்ட ஆற்றலால, ஏண்ட அதால இதால, எங்கட வாப்பாவால, எங்கட உம்மாவால எனக்கு கிடைச்ச சொத்து மத்து என்று இல்லாமட்டே, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு தந்த அருள். எனவே உள்ளத்தால் இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை அவன் என்ன செய்யணும், மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாவினால் புகழ வேண்டும், மனதால் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமாக சொல்றான் சகோதரர்களே, வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடம் இருக்கும் அனைத்து நிஅமத்துகளும் அனைத்து அருளும் இது அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு கிடைத்ததுதான். எனவே காரூனுடைய சம்பவம் எங்களை தெரியும், குர்ஆன்ல சொல்லப்படுகின்றது. அவர் என்ன சொல்கிறார், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த சொத்து மத்தெல்லாம் எனக்கு கிடைத்தது எனது ஞானத்தினால், எனது அறிவால். அப்ப எனவே பெருமை அடிக்க ஆரம்பித்தான். நாங்க யாருமே அப்படி நினைக்க கூடாது, பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு படிச்சதால, கஷ்டப்பட்டு படிச்ச எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகிட்டான், கஷ்டப்பட்டு படிச்ச எத்தனையோ பேர் ஜொப் இல்லாம இருக்கிறான், கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டவன் எத்தனையோ பேர் தெருவில் இருக்கான். அப்ப அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்தாலத்தான் மனிதனுக்கு கிடைக்கணும் சொன்னா கஷ்டப்பட்டு எல்லாரும் கிடைச்சிருக்கணும் இல்ல, உங்களுக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அருள் வாக்கியம் செய்த காரணத்தினால்தான் நீங்க இந்த போஸ்ட்ல இருக்கிறீங்க. எனவே உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய அருளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவனாக நாவு அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும் சகோதரர்களை. பிறகு என்ன சொல்கிறார்கள், கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்தை அந்த அருளை எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அப்படி பயன்படுத்துபவராக இருக்க வேண்டும். இந்த மூணு கண்டிஷனும் வந்தா தான் உண்மையில் நீங்கள் என்ன நன்றி செலுத்தியவர்கள். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல இடங்களில் அவனுக்கு நன்றி செலுத்துமாறு எங்களுக்கு சொல்கின்றான். இந்த கருத்தை சூரா மாயிதாவிலும் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் சகோதரர்களே, உங்களுடைய சொத்துக்கு, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருளுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏன் அல்லாஹ் சொல்கின்றான், யார் நன்றி செலுத்துவாரோ அவருக்கு நாம் கூட்டிக் கொடுப்புமே அன்றி அதை இல்லாமலாக்க மாட்டோம். சரிதானே? அப்ப எனவே நன்றி செலுத்துவது என்பது மூமீன்களுடைய முக்கியமான ஒரு பண்பு. அந்த பண்பை அல்லாஹு தஆலா இந்த சூரா மாஇதாவில் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அதே போன்று சகோதரர்களே, மூமீன்களிடம் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு பண்புதான் இறைவன் மீது தவக்குள் வைப்பது, தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவது. எனவே இத்தகைய ஒரு பண்பும் மூமீன்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். இந்த கருத்தும் கூட குர்ஆனில் பல இடங்களில் மூமீன்களிடம் அதாவது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துமாறு ஏவப்பட்டிருக்கிறது. இதே போன்ற சகோதரர்களை பிறகு அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும் இந்த ஐந்தாவது வசனத்தோடு சூரா மாயிதாவினுடைய ஆறாவது வசனத்தோடு இந்த முதல் ஆறு வசனங்களும் முக்கியமான பிரதானமான சட்டங்களை உள்ளடக்கிய வசனமாக இருக்கின்றது. சூரா மாயிதாவினுடைய முதல் ஆறு வசனங்களும் முக்கியமான சட்டங்கள், உணவு ரீதியான, இபாதத் ரீதியான, உடம்படிக்கை ரீதியான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதில் சொல்கின்றான். இந்த ஆறாவது வசனத்துக்கு பிறகு சட்ட வசனம் என்று ஆரம்பிப்பது பிறகு 32வது வசனத்தில் தான் இடையில அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்கள் அதாவது இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய நிலவரங்களை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். அவர்களோடு அல்லாஹ் உடன்படிக்கை செய்தான், அந்த உடன்படிக்கையை முறித்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளானார்கள் என்ற விளக்கத்தை எல்லாம் இடையில அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லிக்கொண்டு போகின்றான். பெரும்பாலும் பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமான செய்திகள் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. சகோதரர்களே, அதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய உடன்படிக்கைகளை முறித்தார்கள். அல்லாஹ்வோடு அவர்கள் செய்த உடன்படிக்கைகளை என்ன செய்தார்கள், முறித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக இவ்வாறு உடன்படிக்கையை முறித்ததன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விபரீதத்தை சொல்கின்றான். இப்ப இது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த உடன்படிக்கையை முறிச்சத்தால அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன? அப்ப நாங்களும் உடன்படிக்கையில தான் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. நாங்களும் உடன்படிக்கையை முறித்தால் எங்களுக்கும் அதே ஆபத்து என்ன செய்யலாம், நேரலாம். எனவே கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்திதான், இந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வோடு செய்த அந்த உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி தண்டனையை வழங்கினான். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபபிமா நக்தஹும் மீஸாகஹும் லஅன்னாஹும், அவர்கள் உடன்படிக்கையை முறித்த காரணத்தினால் நாம் அவர்கள் மீது சாபமிட்டோம்னு சொல்றலாம். நாம் அவர்கள் மீது சாபமிட்டோம், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டானது. அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொல்லும் போது அதை சாதாரணமாக எடுத்துட முடியாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை சபித்தான் என்று சொன்னால் அந்த அடியானை தன் அருளை விட்டும் தூரப்படுத்தி விடுவான் என்பதுதான் அர்த்தம். பிறகு எந்த ஒரு காலத்திலும் மீண்டும் சத்திய வழிக்கு வர முடியாத ஒரு நிலையை கூட சமயத்தில் உருவாக்கி விடுவார். ஹலாஸ், அவர் அழிந்தார் என்றால் இதற்கு பிறகு மீண்டும் தௌபா செஞ்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அவர்களுக்கு என்ன. எங்களுக்கு தெரியும் சூரா பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். ஹலாஸ், முடிச்சு. நபியை பார்த்து சொல்றான், சவா உன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிரஹும், நபியே நீர் உபதேசம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், நீர் எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும், வஹும் லா யூமினூன், அவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள். ஹலாஸ், முடிச்சு. அவங்கள நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், முடிவு செஞ்சிட்டோம், அவங்களோட விஷயத்தை நாங்கள் முடிவு செய்து விட்டோம். எனவே உங்களுடைய உபதேசம் அவர்களுக்கு என்ன செய்யாது, பலனளிக்க மாட்டாது. அப்ப எனவே உடன்படிக்கையை முறித்ததின் காரணமாக யூத கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒன்று அல்லாஹ் சொல்கின்றான், லான் ஆகும், அவர்களை நாம் என்ன செய்தோம், அவர்களை சாபமிட்டோம். எனவே உடன்படிக்கை அல்லாவோடு செய்கிற உடன்படிக்கையும் இருக்கிறது, மனிதர்களோடு செய்கிற உடன்படிக்கையும் இருக்கிறது. வேர்டு ஒன்று கொடுத்தா சகோதரர்களே, அந்த வேர்டை பாதுகாக்கிறது கடமை. நான் நினைச்சிடக்கூடாது யாருக்கும் என்னோட இருக்கில்லையே, அவர் மட்டும்தானே இருந்தார், திருப்பி கேட்டா நீங்க இப்படி சொன்னீங்களே, சொன்னா இந்த சொன்னாண்டு இவர் கேட்டதுலேயே அவருக்கு டவுட் வந்துடும், அப்ப சொல்லலையோ அப்படின்னு சொல்லி இவர் போடுற போடுங்க தானே, நீங்க இப்படி சொன்னீங்களே ஆஜியார், என்ன நான் அப்படி சொன்னேனா, இந்த கேட்டதுக்கு அவருக்கு டவுட் வந்து அப்ப வேற யாரும் சொன்னாங்களோ, அந்த அளவுக்கு இவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும் தான் சொன்னேன் என்று. இருந்தாலும் அந்த உண்மையை மறைப்பதற்காக என்ன செய்கின்றார், அப்படி உரத்த குரலில் பேசுகின்றார். சகோதரர்களே, உடன்படிக்கையை யாருக்கும் தெரியாது, நாங்க முடிச்சது, அவரும் மறந்திருக்கலாம் சில சமயத்தில், எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லை கையில், அதாவது எந்த விதமான எழுத்தும் இல்லை, ஆனால் அது அல்லாவிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பதித்திருப்பான். எனவே உடன்படிக்கைக்கு நீங்கள் மாறு செய்தால் நீங்க யாரா இருக்கலாம், நெஞ்சா நீங்க எந்த நேஷனாலிட்டியா இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் அதுக்கெல்லாம் வெலிவேஷனே கிடையாது. நேஷனாலிட்டியை பார்க்கிறவன் அல்ல அல்லாஹ். எந்த சவுதியில் பிறந்த யாரும் அல்லாட்ட வரமிருந்து துவா கேட்டு யாரெல்லாம் சவுதியில் பிறக்க வைன்னு யாரும் பிறக்கலை. அமெரிக்காவில் பிறந்த யாருமே இருந்து துவா கேட்டு என்ன அல்லா இடத்துல பெரிய ஜிக்ர் மஜ்லிஸ் எல்லாம் வச்சு துவா கேட்டு வந்தாக்கள் அல்ல. அல்லாஹ் யாரை எங்கு எந்த பூமியில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பூமியில் உருவாக்கினான். அதனால்தான் அல்லாவிடத்தில் இந்த பூமியை வைத்து எந்த விதமான மதிப்பும் அடியார்களிடத்தில் இல்லை, அடியார்களுக்கு இல்லை. அல்லாஹ் எதை கொண்டு மதிப்பான் அதை சுருக்கமா சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லுவாங்களே, ரத்தின சுருக்கமாக மிக சிம்பிளான ஒரு வேர்டில் ரெண்டே வேர்டு தான் அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான். இன்ன அக்ரமகும், உங்களில் அல்லாவிடத்தில் சங்கைக்குரியவர் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் இறையச்சம் உள்ளவர் தான். ஹலாஸ் முடிச்சு. எவ்வளவு சிம்பிள் அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க. இன்ன அக்ரமகும், உங்களில் அல்லாவிடம் மதிப்புள்ளவர் யார் என்றால் அமெரிக்கன், ஸ்ரீலங்கன், இந்தியன் என்பது அல்ல. அல்லாஹ் சொல்றான் அத்காக்கும், யாரிடத்தில் அல்லாவுடைய அச்சம் இருக்குமோ அவருக்கு தான். அதனாலதான் நாங்கள் ஏற்கனவே ஒரு மசாலா சொல்லிக்கிறோம், நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தர், நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தர் அல்லாவுக்கு நெருக்கமானவரா அல்லது பொறுமையோடு இருக்கும் ஏழை அல்லாவுக்கு நெருக்கமானவரா? நம்ம உலமாக்கள்கிட்ட சரிச்சரி யார் சிறந்தவர் என்றதுல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு கருத்து சொல்றாங்க. சொன்னாங்க, அந்த ரெண்டு பேர்ல யார்கிட்ட தக்குவா கூட அடிக்குமோ அவன் தான் அல்லாவுக்கு சிறந்தவர். அந்த ரெண்டு பேர்ல யாரிடம் இறையச்சம் அதிகம் இருக்குமோ அவர் தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர். இப்ப எங்களுக்கு தெரியும் சிறாக்கள் வந்து நன்றி செலுத்துவார்கள், நல்ல நன்றி குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவ்வப்போது லேசா என்ன செஞ்சிருவாரு, அங்கிட்டு பேத்துருவாரு. சிலர்கள் ஏழையாக நல்ல பொறுமையாக இருப்பார்கள், ஆனால் சில டைம்ல என்ன செஞ்சிடும், மிஸ் ஆகிடும். எனவே இவர் ஏழை பொறுமை, அவர் பணம் நன்றி என்றதோடு யார் அல்லாவுக்கு அதிகம் ரெண்டு பேரில் அஞ்சுபவரோ அவர்தான் அல்லாவுக்கு நெருக்கமானவர். எனவே உடன்படிக்கை நாம் செய்தால் யாரோடாக இருந்தாலும் சரி, எங்களை விட மிக அதாவது பதவியில அந்தஸ்தில பணத்தில மிக குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்கை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன, அந்த வாக்கில் நாம் மீறாமல் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வாக்கில் பெரிய வாக்கு தான் நாம் அல்லாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு. இல்லைங்கச்சா, நாம் அல்லாவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ராஃப்ல நினைவுபடுத்துகின்றான், நீங்க ஆலமுல் அர்வாஹில இருக்கும் போதே, அதாவது உயிராக உடல் வராம உயிராக இருந்த ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே அல்லாஹு தஆலா உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான். யார் உங்களுடைய ரப்பு? நான் தானே. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? அப்ப நாங்க எல்லாரும் சொன்னோமா, பலா ஆம் யா அல்லா, நீதான் எங்களுடைய ரப்பு. அப்படியானால் அவனுக்குரிய ஹக்க நாங்க செய்யணுமா இல்லையா? இப்ப பாருங்க சிலர்களை சுபஹான் அல்லாஹ், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில வந்து ரொம்ப கவனம், ரொம்ப நேர்மை, ஆனால் அல்லாவோடு நாம் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை எக்ரிமெண்ட் இருக்குதே அதுல கவனமே இல்லை. அப்ப அல்லாவை வந்து என்ன சும்மா ஒரு இழிச்ச வாயினா நினைச்சிக்கிறாங்களா? அது அல்லாஹ் பார்த்துக் கொள்ளிடும், அல்லாவை என்ன சமாளிச்சு கொள்ளிடும், இவனை தான் சமாளிக்கலாம். சிலர்கள் நினைமை என்னண்டா, அல்லாவை சமாளிச்சு கொள்ளிடும், அவன் இறக்கம் உள்ளவன் தானே, என்ன அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் தானே, பேத்தி யாழ்லான்னு சொல்லி கொஞ்சம் அழுந்து மன்றாடி அப்படி இப்படி கொஞ்சம் செஞ்சா அல்ல என்ன செஞ்சிருவான், இறக்கப்பட்டு விட்டுருவான். அதை விட மோசமான இந்த மனுஷன், இவன்ட்ட தப்பே இல்லாது. அப்ப எனவே மனிதர்களுக்கு சேர ஹக்க வந்து கணக்க டைமுக்கு சரிய செய்யணும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாவுடைய ஹக்குல என்ன பராமுகமாக இருக்கின்றார்கள். அதனாலதான் சில ஆசிரியர்கள் பாருங்க, ஆபீசர்ஸ் பாருங்க, டைமுக்கு பஞ்ச் பண்ணணும், சரியா 8 மணி 8 மணி, ஏழு மணி 7 மணிக்கு உரிய டைமுக்கு போகணும், உரிய டைம், ஒரு நிமிஷத்துக்கு முன்னே ஆபீஸ் இருந்து வெளியாக மாட்டார், என்ன அந்த அளவுக்கு உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். ஆனால் தொழுகைக்கு கணக்கில்லை, அது பள்ளியில் ஜமாத்த எல்லாம் முடிஞ்சு ரெண்டாவது ஜமாத்த நினைச்சு மூணாவது அதுக்கு பிறகு தான் இவர் தொழணும் என்னாடி யோசிக்கிறார். எனக்கு அதை பற்றி கவனமே இல்லை. சகோதரர்களே, நாம் அல்லாவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த பாருங்க, பனு இஸ்ரவேலர்கள்ட்ட அல்லாஹ் சொன்னது என்னது, அவர்களோடு அல்லாஹ் உடன்படிக்கை செய்தானாம். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் சொல்றான், லஇன் அகம்துமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தினால், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி வஆதைதும் ஸக்கா, நீங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து, வஆமன்தும் பிருசுலி, என் தூதர்களை நீங்கள் விசுவாசம் கொண்டு, வஅஸ்தர்தும், அவர்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை செய்து வாழ்ந்தால், இப்ப என்னெல்லாம் வருவதுன்னு பாருங்க. இந்த எக்ரிமெண்ட்ல, இந்த எக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் வருவது? தொழுகை அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பிக்கின்றான் அல்லாஹ் எப்படி அந்த வசனத்தைன்னா, வலக்கது அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உடன்படிக்கை செய்தோம். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்ததாக சொல்கின்றான். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் சொல்றான், லஇன் அகம்துமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தினால், அது உடன்படிக்கை, எக்ரிமெண்ட். வஆதைதுமுஸ் ஸகா, ஸகாத்தை கொடுத்தால், வஆமன்தும் பிருசுலி, என் தூதர்களை நீங்கள் விசுவாசம் கொண்டால், இன்னும் அதை சொல்கிறான், வஅக்ரத்துமூ, அந்த தூதர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால், இன்னும் வஅக்ரத்துமுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக நீங்க தான தர்மங்கள் செய்தால். சரி, இதெல்லாம் அல்லாஹ் செய்த உடன்படிக்கை. பிறகு சொல்கிறான், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, லஉகஃபிரன் அன்கும் சையிஆதிக்கும், உங்கள் பாவங்களை நாம் மன்னிப்போம். வலஉத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நீரறிவுகள் சதா ஓடும் சுவனத்தில் உங்களை நுழைவிப்போம். என்ன எக்ரிமெண்ட்? அல்லாஹ் என்ன சரி, எங்களுக்கு சல்லி தந்து அஞ்சு மாசத்துக்கு போற திருப்பி தாங்கன்னு சொல்லிக்கானா? கியாமத்து நாள்ல எனக்கு கொண்டாந்து என்ன செய்யுங்க, எல்லாம் ஒப்படைங்க, இப்ப அனுபவிங்க, அப்படி என்ன சார் சொல்லிக்கானா? இல்ல, எங்களுக்கு அல்லாவுக்கு இடையில உடம்படிக்க என்ன, நாம் அல்லாவை வணங்க வேண்டும். அதுதான் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு பின்னுக்கு வச்சுட்டு போற நேரம் கேட்டாங்க, யா முஆத், ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லட்டுமா? ஆம் யா ரசூலல்லாஹ், உனக்கு தெரியுமா அல்லாவுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தான் தெரியும். பிறகு கேட்டார்கள், அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்றது என்னன்று தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர். சொன்னாங்க, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாவை வணங்க வேண்டும். அவர்கள் அவனுக்கு ஏதொன்றையும் இணை வைக்க கூடாது. அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? இதை செஞ்சா அவர்களை சுவனத்தில் நுழைப்பது அவனுடைய கடமை. இதை செஞ்சாங்க, சுவனத்தில் நுழைக்கிறது அவனுடைய கடமை. சகோதரர்களே, வெளி வேலைகளில் எவ்வளவு கவனம், ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளில் என்ன விடுபோக்கு. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, இது எனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எக்ரிமெண்ட் என்றதை நான் விலகல. இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜக்காத்து, இந்த ஹஜ்ஜு, இன்னும் பிற மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்கள், இதுவெல்லாம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கும். என்ன உடன்படிக்கை, எக்ரிமெண்ட். எக்ரிமெண்ட் செய்யாம அங்க போயிட்டு பல்லடிச்சு சரி வருமா? என்ன, நாங்க அல்லாஹ்வை பத்தி விளங்கி வைத்திருக்கிறோம், அவன் அருளாளன் என்று சொல்லி சந்தேகம் இல்லை, நோ டவுட். ஆனா அதே குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, அல்லாஹ் எத்தனை இடங்களில் தான் சொல்லுகின்றான், நான் கடுமையாக தண்டிப்பவன். நீங்க சும்மா என்ன இழிச்ச வாயினா நினைக்காதீங்க, ஏமாத்திட்டு சைடால பேசிடலாம் என்று இல்ல, நான் தண்டிக்க நினைத்தால், நபியை பார்த்து சொல்றான், நபியே நபிய சொல்லுங்கள், இபாதி என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நான் இரக்கமுள்ளவன், நான் மன்னிப்பேன். ஆனா அதே நேரத்தில் அசாபி, எனது தண்டனை, ஹுவல் அசாபுல் அலீம், அதுதான் கடுமையானது என்பதையும் சொல்லுங்கள். அப்ப எனவே டூ சைடே நாங்க பார்க்கணும். அல்லாஹ் மன்னித்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தண்டித்து விட்டால் என்ன செய்வது? எனவே அல்லாஹு தஆலா பனு சூரா மாயிதாவின் மூலமாக எங்களுக்கு படித்து தந்த, எங்களுக்கு நினைவூட்டிய கருத்துக்களில் உள்ளதுதான் சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நாம் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கையை பனு இஸ்ரவேலர்கள் நிறைவேற்றாத போது அல்லாஹ் அவர்களை எப்படி தண்டித்தான்? அல்லாஹ் சொல்கின்றான், லஅன்னாஹும், அவர்களை சபித்தோம் நாம், வஜஅல்னா குலூபஹும் காசியா, இது இரண்டாவது தண்டனை, அவர்களை நாம் சபித்தோம், அவர்களுடைய உள்ளங்களை கரடு முரடானதாக ஆக்கினோம். சுபஹானல்லாஹ், பாருங்க, சில தீமைகள் வந்து மனிதனை என்ன செய்யும் என்று சொன்னா பாக்கிய மற்றவனாக ஆக்கி போடும். சிலர்கள் எல்லையை தாண்டி போற நேரத்தில் அல்லாஹ் சீல் வச்சிருவான், ஹலாஸ், இவருக்கு இதுக்கு போற சீர்திருத்தம் கிடையாது, இவர் வந்து நரகத்துக்கு என்று குத்தப்பட்டு விடுவார். அதான் சொல்றான், காசியா, அவர்களுடைய உள்ளங்களை நாம் என்ன கரடு முரடானதாக, இறை நினைவு அற்றதாக நாம் ஆக்கிவிட்டோம். இது எதனால, எதனால் அல்லாஹ் அப்படி ஆக்கினான்? உடம்படிக்கையை மீறிய காரணத்தினால். எனவே சொல்லப்படக்கூடிய சட்டங்களை நீங்க மீறி எக்ஸ்ட்ரீமா போற நேரத்தில் அல்ல என்ன செய்வான்னு சொன்னா, உங்களை படு மோசமானவர்களுடைய லிஸ்ட்ல போட்டு சீல் அடிச்சிருவான், ஹலாஸ், அதுக்கப்புறம் உனக்கு லைஃப்ல திருத்தமே கிடையாது, தௌபாவே நீ செய்ய மாட்டா என்ற நிலைக்கு ஆக்கிடுவான் சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வஜஅல்னா குலூபஹும் காசியா, அதனால தான் சொல்றான் இந்த உள்ளம் அவர்களுடைய உள்ளம் கரடு முரடாக ஆனதுனால எந்த அளவுக்கு விளையாட ஆரம்பிச்சாங்க தெரியுமா? யுஹர்ரிஃபூனல் கலிம அம்மவாதஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தையே மாற்றுற அளவுக்கு அதிலே தைரியம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு தைரியப்பட்டார்கள். வனசு ஹவ்வம் மிம்மா துக்கிரூபி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட போதனைகளை மறந்து போனார்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட போதனைகளை மறந்து போனார்கள். சகோதரர்கள், அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அதனுடைய பிரதிபலிப்பு, அவர்களுடைய மூதாதையர்கள் உடன்படிக்கையை முறித்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளான காரணத்தால அது அவர்களுடைய சந்ததியிலும் தொடர்கிறது. அல்லாஹ் சொல்றான் அது அவர்களுடைய சந்ததியிலும் என்ன சொல்கிறது, வலா தசாலு தத்தலிஉ அலா ஹாயினத்தின் மின்ஹும், இன்னுமே நீங்க அவர்கள் இந்த பண்பை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான் இன்னும் பார்க்கலாம், இந்த உடன்படிக்கையை முறிக்கிற பண்பை, மோசடி செய்யும் பண்பை இன்னும் யூத சமுதாயத்தில் நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ஆனா ஒரு சிலர்கள் விதிவிலக்காக இருப்பார்கள், அதையும் அல்லாஹ் சொல்ல மறக்கல். ஒரு சிலர்கள் என்ன செய்வார்கள், விதிவிலக்காக இருப்பார்கள். அதனால்தான் ஒரு சமுதாயத்தை சாடும் போது எப்போதுமே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சாடக்கூடாது. நாம் இதை அந்த பயான்லையும் சொல்லிக்கிறோம், இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சகோதரர்களே, ஒட்டுமொத்த சமுதாயத்தை சாடினால் நாம் இரண்டு தவறுகளை செய்கிறோமா? இரண்டு தவறுகளை செய்கிறோம். என்ன ரெண்டு தவறு? ஒன்று பொய் சொல்கிறோம், ஒன்று என்ன செய்கிறோம், எல்லாரும் அப்படி இல்லையே, இவன் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம்டா, முதல் வார்த்தை இது பொய், என்ன எல்லாரும் அப்படி அல்ல, நல்லவர்கள் இருக்கிறார்கள், முதலாவது நீங்க பொய் சொல்றீங்க, இரண்டாவது நல்லவர்கள் மீதும் நீங்கள் அபாண்டத்தை சுமத்துகிறீர்கள், இது அநியாயமா இல்லையா? இது அநியாயம். அப்ப எனவே யார் உங்களுக்கு குறை செய்தார்களோ, குற்றம் செய்தார்களோ, எஸ் அவர்களை தாக்குங்கள். எவர்கள் உங்களை பாதிப்புக்கு ஆளாக்கினார்களோ, ஆத்திரம் வரும், பேசினால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசலாம். அதனால தான் சொல்றான் நீங்க பாதிக்கப்பட்டால் அதே அளவுக்கு நீங்களும் என்ன செய்யலாம், பாதிப்பை உருவாக்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் சாடுபவர்களாக கூடாது. அப்படி ஆனால் ரெண்டு குற்றத்தை நீங்க சரிங்க, ஒன்று நீங்கள் சொல்வது பொய், ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி அல்ல. அல்லாவே பாருங்க, யூத சமுதாயத்தை சாடி போட்டு சிலர்களை தவிர அல்லாஹ் சொல்றான், யார சாடினான், யூத சமுதாயத்தை, அவர்களை சாபமிட்டோம், அவர்களுடைய உள்ளத்தை வன்னெஞ்சம் உள்ளதாக கடுமையானதாக நாங்கள் ஆக்கினோம், இதனால வேதத்தை கூட மாற்ற அளவுக்கு அவர்கள் தைரியப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து இன்னுமே இந்த மோசமான பண்பு அந்த சமுதாயத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களை கொஞ்சம் பேர் அப்படி இல்லை என்றான். சுபஹானல்லாஹ், ஏன் அல்லாஹ் இதை சொல்லலண்டா, அவர்கள் மீது அநியாயம் செய்தவனாக ஆகிவிடுவானா இல்லையா? அவர்கள் நாலு பேர் நல்லவனாக இருந்தா அந்த நல்லவனை சேர்த்து தாக்கினதா போகுமா இல்லையா? உண்மையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படித்தான் சொன்னா சப்ஜெக்ட் வேற, என்ன ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படித்தான் என்றால், இப்ப ஒருத்தர் சொல்றாரு பூனை எப்படி எலி பிடிக்கும் தெரியுமா? பூனை எப்படி எலி பிடிக்கும், எங்க பிடிக்கும், கழுத்திலையா காலையா தலையிலையா, எங்க பிடிக்கும், எங்க பிடிக்கும், களத்துல பிடிக்கும், ஏன் களத்துல பிடிக்குது, களத்துல பிடிச்சாத அதுக்கு பாயுதா, அவருக்கு என்ன செய்யலாது, திரும்பி கடிக்கல, இல்லாட்டி எலி கடிச்சிடும், இல்லாட்டி எலி என்ன செய்யும், கடிக்கும், களத்துல பிடிச்சா என்ன செய்யலாது, உசு பேயலாது. யாரு எலிக்கு இந்த பிராக்டிஸ் கொடுத்தது? ஜப்பான்ல உள்ள எலியும் அப்படிதான் பிடிக்குது, ஸ்ரீலங்காவில் உள்ள எலியும் அப்படிதான் பிடிக்குது, சிங்கப்பூர்ல எலியும் அப்படிதான் பிடிக்குது, ஏன்னா சவுதியில் உள்ள பூனையும் அப்படிதான் எலி பிடிக்குது, உலகத்தில் உள்ள எல்லா பூனையும் இப்படிதான் எலி பிடிக்குது. யாரு எலிக்கு இந்த பிராக்டிஸ் கொடுத்தது? அவ ஒட்டுமொத்த பூனை சமுதாயத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், பிராக்டிஸ் கொடுத்துக்கிறான், இப்படித்தான் பிடிக்கணும், அப்பதான் உனக்கு பாதுகாப்பு இருக்குது. கிடைச்சா சகோதரர்களே, ஆக அல்லாஹு தஆலா நேர்மையானவன், ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த சமூகத்தை நாம் சாடக்கூடாது. கோபம் வரும் தான், கோபம் வரும், ஒரு ஆள் அடிச்சுட்டான்னு சொன்னா என்ன, மொத்தவனையும் சேர்த்து தாக்குறது தான் என்ன செய்யும், மனம் வரும். ஆனால் நாம் எமது உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும், எமது நாவை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை அடக்க வேண்டும், நீதமாக நேர்மையாக நாம் நடக்க வேண்டும். எவன் குற்றம் செய்தானோ அவனைத்தான் சாட வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தையும் சாடுவது என்பது நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிரச்சனைக்கு ஆளாயிரும், ஒன்று நாம் சொன்னது பொய், ரெண்டாவது என்ன, நல்லவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். நல்லவர்களுக்கு எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இருப்பாங்க அந்த சமுதாயத்தில், எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எத்தனையோ பேர் அந்த சமுதாயத்தில் நினைப்பாங்க, ஹெல்ப் சொன்னா எல்லாம் சல்லியா உளுந்த நேரம் தூக்கி விட்டவங்க கூட இருப்பான். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல புழுந்து இடுப்பு பட்டு எலும்பே இல்லாம தடமாறி கொண்டிருக்கிறேன் வைங்க, ஒரு ஆள் வந்து கையை தந்து எலும்புங்கன்னு எழுப்பாட்டி விட்டாருண்டா, இது அவர் செஞ்ச உதவியா இல்லையா? அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அப்ப அவருக்கும் சேர்த்து தானே நான் ஏசுறேன், அப்படியா இல்லையா? அப்ப எனவே ஒட்டுமொத்த சமூகத்தை ஏசுவது என்பது அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். கோபம் வரும்போது என்ன செய்யும், சில சமயத்தில் வார்த்தைகள் அப்படி வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ள வேண்டியதுதான், என்ன இஸ்திக்ஃபார் செய்து எம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டியதுதான். ஹைர், அப்ப எனவே அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவில் சொன்ன கருத்துக்களில் ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழுமாறு எங்களை வலியுறுத்துகிறான். இது சூரா மாஇதாவில் மட்டும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, பல இடங்களில் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இதே போன்று அல்லாஹு தஆலா உடன்படிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஆரம்பத்தில் சொன்னான், பிறகு பனு இஸ்ரவேலர்கள் இந்த உடன்படிக்கையை மீறியதினால் ஏற்பட்ட விபரீதத்தையும் சொன்னான். இது விபரீதம் சும்மா அவங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கும் இப்படித்தான், உங்களுக்கும் இதே பனிஷ்மெண்ட் தான் என்ன செய்யும் கிடைக்கும். பிறகு சகோதரர்களை 32வது வசனம் வரைக்குமே, 32வது வசனத்தில் வந்து இந்த வழிப்பறி கொள்ளையர்களுடைய சட்டம் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் இடையில் இந்த பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் மற்ற தொடரை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.